ஹரே கிருஷ்ணா. இஸ்கான் ஸ்தாபகாச்சாரியர் தெய்வத்திரு அபயச்சரண அரவிந்த் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதை உண்மை உருவில் என்கிற பெயரில் வழங்கிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் பக்திவேதாந்த பொருளுரைகளுடைய தமிழாக்கம். அந்த தமிழாக்கத்துக்கு ஸ்ரீராம் மாயாப்பூர்லேருந்து உங்கள் தாசானுதாசனாகிய அடியன் ஹரிலீலதாஸ் கொடுத்து கொண்டிருக்கும் விளக்கங்கள் தான் இந்த பகவத்கீதை தமிழ் விருந்து. முதல்ல ஆச்சாரிய கிருப்பையை வேண்டிய மங்களாச்சரண பாராயணம், அதன் பிறகு இன்றைய ஸ்லோகம், அதுக்கு பிரபுபாதருடைய மொழிபெயர்ப்பு, அதன் பிறகு பிரபுபாதருடைய பக்திவேதாந்த பொருளுரை, அதன் பிறகு நம்முடைய சிறிய விளக்கம். இப்போ மங்களாச்சரணம்.
ஓம் அஞான திமிரந்தஸ்ய ஞானஞ்சன ஷலாகயா சக்ஷுரின்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரோன் ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குரோன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சககன லலிதா ஸ்ரீ விசாகான்விதாம்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்தா நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்சா கல்பதருபியஸ்ச கிருபா சிந்துபிய ஏவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. மூக்கம் குரோதி வாச்சாலம் பங்கம் லங்காய தேகிரும் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யமீஸ்வரம் கதாஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுக்கரம் பவேத் விஸ்மிருதே பிரீத்தம் சாத் ஸ்ரீ சைத்தன்ய நமாமிதம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 4 உன்னத அறிவு. இன்னைக்கு 14 பார்க்க போகிறோம். அர்ஜுனோ வாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வத கதம் ஏதத் விஜானியாம் த்வம் ஆதௌ ப்ரோக்தவானிதி. அர்ஜுனன் வினவினான், சூரிய தேவனான விவஸ்வான் பிறப்பால் தங்களை விட பெரியவர். தாங்கள் அவருக்கு விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலேயே உபதேசித்தீர்கள் என்பதை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது? பொருளுரே, பகவானின் பக்தனாகிய அர்ஜுனன் கிருஷ்ணரது மொழிகளை நம்பாமல் இருப்பது சாத்தியமா? உண்மை என்னவெனில், அர்ஜுனன் தனக்காக இந்த கேள்வியை எழுப்பவில்லை. பரமபுருஷ பகவானின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்காகவும் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்தை விரும்பாத அசுரர்களுக்காகவும் இக்கேள்வியை எழுப்புகிறான். முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை பற்றி அறியாதது போல வினவிய அர்ஜுனன், கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான், அவரே அனைத்திற்கும் மூலம், அவரே உன்னதத்தின் இறுதி நிலை என்பதை பக்குவமாக அறிந்திருந்தான் என்பது 10 அத்தியாயத்தில் தெளிவாக விளங்கும். அதே சமயத்தில் இவ்வுலகில் தேவகியின் மைந்தனாக கிருஷ்ணர் தோன்றியது உண்மையே. அவ்வாறு தோன்றிய போதும் அவர் எவ்வாறு அதே நித்திய மூல புருஷராகவும் பரமபுருஷ பகவானாகவும் திகழ்ந்தார் என்பதை சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. எனவே இவ்விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக பகவானே கூறிவிடட்டும் என்பதற்காக அவரிடமே வினவினான் அர்ஜுனன். இப்போது மட்டுமல்ல, நினைவுக்கெட்டாத காலந்தொட்டே கிருஷ்ணரே பரமதிகாரி என்பது அகிலம் முழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அசுரர்கள் மட்டும் அவரை நிராகரிப்பர். இருப்பினும் கிருஷ்ணரே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதிகாரி என்பதால் அர்ஜுனன் இக்கேள்வியை அவரிடமே முன்வைக்கிறான். இதன் மூலம் கிருஷ்ணரே தன்னை பற்றி விளக்குவார். இல்லையேல் எப்போதும் கிருஷ்ணரை இழிவுபடுத்த முயற்சி செய்யும் அசுரர்களுக்கும் அசுர நண்பர்களுக்கும் தகுந்தாற்போல சில அசுரர்கள் கிருஷ்ணரை பற்றி தவறான தகவல்களை கொடுத்து விடுவர். ஒவ்வொருவரும் தத்தம் சுயநன்மையை கருதியாவது கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வது இன்றியமையாததாகும். எனவே கிருஷ்ணரே அவரை பற்றி கூறுவது அனைத்து உலகங்களுக்கும் நன்மை பயப்பதாகும். கிருஷ்ணர் தன்னை பற்றி கூறக்கூடிய விளக்கங்கள் அசுரர்களுக்கு வினோதமாக தெரியலாம். ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணரை தங்கள் கண்ணோட்டத்திலேயே எப்போதும் இடை போடுகின்றனர். ஆனால் பக்தர்களோ கிருஷ்ணர் தன்னை பற்றி கூறும் விஷயங்களை இதயபூர்வமாக வரவேற்கின்றனர். அவரை பற்றி மென்மேலும் அறிவதில் எப்போதும் அளவில்லா ஆர்வம் கொண்டிருப்பதால் அவர்கள் கிருஷ்ணரின் இத்தகைய அதிகாரப்பூர்வமான சொற்களை வழிபடுகின்றனர். கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக எண்ணும் நாத்திகர்கள் கிருஷ்ணர் மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர், ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய ரூபமுடையவர், சச்சிதானந்த விக்கிரக திவ்யமானவர், ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திற்கு அப்பாற்பட்டவர், காலம் இடம் ஆகியவற்றின் பாதிப்புகளை கடந்தவர் முதலியவற்றை கீதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அர்ஜுனனைப் போன்ற கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணரின் திவ்யமான நிலையை பற்றிய குழப்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதில் ஐயமில்லை. கிருஷ்ணரை ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்ட சாதாரண மனிதனாக கருதும் நாத்திகர்களின் மனப்பான்மையை முறியடிப்பதற்காக செய்யப்பட்ட முயற்சியே பக்தனான அர்ஜுனனால் பகவானின் முன்பு எழுப்பப்பட்ட இக்கேள்வியாகும். ஹரிஹி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. நேற்று நான் விளக்கியபடி இந்த கேள்வியை அர்ஜுனன் கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் பகவான் மூன்று ஸ்லோகங்களை பேசினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், சிருஷ்டியின் ஆரம்பத்தில் இந்த யோக முறையை நான் சூரிய தேவனாகிய விவஸ்வானுக்கு விவரித்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போது உடனே அர்ஜுனன் இங்கே ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு சொன்னால், சிருஷ்டியின் ஆரம்பத்தில் விவஸ்வான் இருந்ததற்கும் இப்போ நாம் இருப்பதற்கும் நெருங்கிய நேரம் கழிந்து விட்டது. நீ தேவகியின் மகனாக இப்போதுதான் தோன்றியிருக்கிறாய். சிருஷ்டியின் ஆரம்பத்தில் நீ விவஸ்வானுக்கு இதை எப்படி உபதேசம் செய்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்கும்போது அந்த கேள்வி எந்த மனநிலையில் கேட்கப்பட்டது அப்படிங்கிறத பிரபுபாதர் இங்கே பொருளுரையில் விவரிக்கிறார். அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நம்பாமல் கேட்கவில்லை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அர்ஜுனன் பூர்ணமாக நம்பினார். அதற்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அது ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்கிறது. ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பூர்ணமாக அர்ஜுனன் சரணடைந்தார். எப்படி சரணடைந்தார் அப்படின்னு சொன்னால், சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் தொம் பிரபன்னம் அப்படின்னு சரணடைந்தார். அவர் சரணடையும் போதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் தன்னுடைய குழப்பங்களெல்லாம் தீர்க்கக்கூடியவர் அப்படிங்கிற அந்த திடமான நம்பிக்கையோடு அவர் சரணடைந்தார். அதனால் இங்கே அர்ஜுனனுடைய கேள்வி அது சவால் விடும் மனப்பான்மையோடு கேட்கப்பட்ட கேள்வி கிடையாது. இந்த அர்ஜுனனுடைய கேள்வி எப்படி கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு சொன்னால், பணிவாக கேட்கப்பட்ட கேள்வி. அந்த கேள்வியின் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய அளவில்லா புகழை பற்றி கொஞ்சம் பேசக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய வாயாலேயே தன்னுடைய ஐஸ்வர்யங்களை பற்றி பேச வேண்டும், தன்னுடைய நிலையை பற்றி பேச வேண்டும். அந்த மாதிரி பேசும்போது அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இங்கே அர்ஜுனன் அந்த கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வியை கேட்கிறார் அப்படின்னு சொன்னால், தேவகியின் மகனாக நீ தோன்றியதோ இப்போதுதான், ஆனால் விவஸ்வானாகிய சூரிய தேவன் தோன்றியது பல வருட காலங்களுக்கு, பல கோடி வருட காலங்களுக்கு முன்பு. நீ எப்படி சூரிய தேவனுக்கு இந்த யோக முறையை உபதேசித்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்படி தான் நிறைய பேர் கிருஷ்ணரை பார்க்கிறார்கள். கிருஷ்ணரை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மறைந்துவிட்ட ஒரு சரித்திர நாயகனாக பார்க்கிறார்கள். இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றி சில காரியங்களை செய்து பின் மறைந்து போன ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக பார்க்கிறார்கள். இந்த மாதிரி கிருஷ்ணரை பல கோணத்தில் பார்ப்பவர்கள் உண்டு. ஆனால் உண்மையிலேயே கிருஷ்ணர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றி குறிப்பிட்ட காலத்தில் மறையக்கூடியவர் கிடையாது. இதுக்கு பிரபுபாதர் ஒரு நல்ல உதாரணம் கொடுத்திருக்கிறார். என்ன உதாரணம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சூரியன் தினமும் கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறைகிற மாதிரி நமக்கு தோன்றுகிறது. சூரியன் கிழக்கிலே தோன்றுவதும் இல்லை, மேற்கிலே மறைவதும் இல்லை. ஆனால் இயற்கையினுடைய அந்த சட்டத்தின் காரணமாக சூரியன் கிழக்கிலே தோன்றுவது போல் தோன்றுகிறது, சீரன் மேற்கிலே மறைவது போல் தோன்றுகிறது. ஆனால் கிழக்கிலே தோன்றும் போது தான் சூரியன் பிறந்தது அப்படின்னு சொல்வதும், மேற்கிலே மறையும் போது சூரியன் இறந்து விட்டது அப்படின்னு சொல்வதும் எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ, அதே போல தேவகியின் மைந்தனாக தோன்றும் போது தான் கிருஷ்ணர் பிறந்தார் அப்படின்னு சொல்லும் போதும், நம்முடைய பார்வையிலேருந்து தன்னுடைய லீலைகள் எல்லாம் முடித்து கொண்டு பகவான் திரும்ப வைகுண்டத்திற்கு கோலோகத்திற்கு திரும்பி போகும்போது பகவான் இறந்து விட்டார் என்று கருதுவதும் அதே அளவுக்கு முட்டாள்தனம். அதனால் சூரியன் காலையில் தோன்றும் போது கிழக்கிலே பிறப்பதும் இல்லை, மேற்கிலே மறையும் போது மாலை வேளையில் இறந்து விடுவதும் இல்லை. அங்கே மறையும் போது இன்னொரு இடத்தில் தோன்றுகிறது, அந்த இடத்துல தோன்றும் போது இன்னொரு இடத்தில் மறைகிறது. அதே மாதிரி பகவானுடைய லீலைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. பகவான் சாஸ்வதமானவர், பகவான் நித்தியமானவர், அவருடைய ரூபம் நித்தியமானது, அவருடைய கல்யாண குணங்கள் நித்தியமானது, அவருடைய லீலைகள் நித்தியமானது. பகவானுடைய லீலைகள் வைகுண்டத்தில் கோலோகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. அந்த லீலைகளில் ஒரு சிறு துளி இங்கே ஜடவுலகத்தில் காண்பிக்கப்படுகிறது. எதற்காக காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், கட்டுண்ட ஆத்மாக்களாகிய நாம பகவானுடைய லீலையை பற்றி பேசுவதற்காகவும், பகவானுடைய லீலையை புரிந்து கொள்வதற்காகவும், பகவானுடைய லீலையை கேட்பதற்காகவும் பகவானுடைய லீலையிலே நம்முடைய மனம் லயிக்க வேண்டும் என்பதற்காகவும் பகவான் இங்கே வந்து தன்னுடைய லீலைகளை எல்லாம் காண்பிக்கிறார். அந்த மாதிரி பகவானுடைய லீலைகளிடையே நம்ம மனம் லயிக்கும் போது அப்போது நாம் இந்த சரீரம் கிடையாது, நாம் ஆத்மா, நாம் பகவானுடைய நித்திய தொண்டன், நாம் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதற்காகத்தான் பகவான் இங்கே வருகிறார். பிரம்மா பிரம்மசமித்தியில் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆனந்த சின்மய ரசத்மதயா மனஷு எப்ராணி நாம் பிரதிபலன் ஸ்மிருதாம் உபேத்திய லீலாயித்தேன புவனானி ஜெயத்யஜஷ்ணம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு சொல்கிறார். ஆனந்த சின்மய ரசத்ம தயா மனசு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், பகவானுடைய லீலைகள்லாம் ரொம்ப ஆனந்தமானது, சின்மயமானது. சின்மயமானது அப்படின்னு சொன்னால் அது திவ்ய ஞானத்தில் செய்யக்கூடிய லீலைகள் சின்மயமானது அப்படிங்கிறது. நாமளுடைய செயல்கள் நடக்கின்றன, நம்முடைய செயல்கள் எப்படி நடக்கின்றன அப்படின்னு சொன்னால், அவித்யா காம கர்மபிகி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அவித்யா கர்ம கர்மபிகி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவித்யா அப்படின்னா அறியாமை, காம அப்படின்னு சொன்னால் அந்த அறியாமையினால் ஏற்பட்ட ஆசை, கர்மபிகி அப்படின்னு சொன்னால் அந்த அறியாமையினால் ஏற்பட்ட ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள், இதுக்கு பேர் தான் அவித்யா காம கர்மபிகி. அந்த மாதிரி அவித்யா காம கர்மபிகியில் நாம் ஈடுபடும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால், கிளிஷ்யமானானாம் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. கிளிஷ்யமானானாம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நாம் கஷ்டத்தில் இருக்கிறோம், எப்போவுமே கஷ்டம் நம்மளே ஆட்டி வைக்கிறது. அதனால் செயல்களை நாமும் செய்கிறோம், அந்த செயல்களை செய்வதற்காக நமக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கிறது, அந்த அறிவை உபயோகப்படுத்தி நாம் பலவிதமான செயல்களை செய்கிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல்கள்லாம் அவித்யா காம கர்மபிகி அப்படின்னு சொல்லப்படுகின்றன. ஏன்னா நான் இந்த சரீரம் அப்படிங்கிற அறியாமையில் செய்யப்படும் செயல்கள், அந்த மாதிரி அறியாமையில் செயல்கள் செய்யும் போது நிரந்தரமற்ற இந்த சரீரத்தை போய் நாம் அப்படின்னு நினைத்து கொண்டு நாம் செயல்களை செய்யும் போது இந்த சரீரத்துடைய நிரந்தரமில்லாத நிலையினால் நாம் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அதனால தான் கிளிஷ்யமானானாம் அப்படின்னு நாம் சொல்லப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை கிளேசங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு சொன்னால், ஆனந்த சின்மய ரசத்மதயாமனஷு அப்படின்னு சொல்லப்படுகின்றன. ஆனந்த சின்மய ரசம் அப்படின்னு சொன்னால், நாம் விளக்கியபடி பகவானுடைய செயல்கள்லாம் பூர்ணமான ஆனந்தத்தில் இருக்கின்றன, பகவானுடைய செயல்கள்லாம் பூர்ணமான அறிவினால் இருக்கின்றன. அதனால் பூர்ணமான ஆனந்தம், சின்மயமான அறிவு அப்படின்னு சொன்னால், மூன்று குணங்களுடைய தாக்கத்திற்கு அப்பாற்பட்ட அறிவு அது பகவானுடைய அறிவு, திவ்யமான அறிவு, திவ்யமான ஞானம், அனைத்தையும் உணர்ந்த ஞானம், மூன்று காலங்களையும் உணர்ந்த ஞானம். பகவான் எப்படி சொல்லப்படுகிறார் பாகவதத்தில் அப்படின்னு சொன்னால், அபிக்ய அப்படின்னு சொல்லப்படுகிறார். அபிக்ய அப்படின்னா முற்றிலும் உணர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். முற்றிலும் உணர்ந்த நிலையில் பகவான் செய்யக்கூடிய செயல்கள்லாம் எல்லோருக்கும் ஆனந்தத்தை தருகின்றன, அவருக்கும் அளவில்லா ஆனந்தத்தை தருகிறது. அந்த செயல்களை பார்ப்பவர்களுக்கும், அந்த செயல்களை கேட்பவர்களுக்கும், அந்த செயல்களில் பங்கு பெறுபவர்களுக்கும் அனைவருக்குமே ஆனந்தம் தருகிறது. அந்த மாதிரி செயல்களை பகவானுடைய பக்தர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே தங்களுடைய மனத்திரையில் ஓட்டி ஓட்டி அந்த செயல்களை பார்த்து கொண்டும், அந்த செயல்களை பற்றி நினைத்து கொண்டும், அந்த செயல்களை ரசித்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனந்த சின்மய ரசத்மதயா மனசு எப்ராணினாம் பிரதிபலன் ஸ்மரதாம் உபேத்திய. ஸ்மரதாம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நினைத்து பார்ப்பதற்காக. அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் நினைத்து பார்ப்பதற்காகவும், மீண்டும் மீண்டும் சந்தோஷமாக பகவானுடைய செயல்களை பற்றி பேசுவதற்காகவும், மீண்டும் மீண்டும் சந்தோஷமாக பகவானுடைய செயல்களை பற்றி கேட்பதற்காகவுமே பகவான் இந்த ஜடவுலகத்தில் தோன்றி தன்னுடைய லீலைகளை சில காலங்களில் காட்டி கொடுத்து விட்டு சில காலங்கள் பிறகு அவர் ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் செல்கிறார். அந்த மாதிரி பகவான் ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் சென்ற உடனே பகவான் மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்வதும், பகவான் இந்த ஜடவுலகத்தில் தோன்றும் போது பகவான் பிறந்து விட்டார் அப்படின்னு சொல்வதும் குழந்தைத்தனம். அந்த குழந்தைத்தனத்தை வெளிக்காட்டவே இங்கே அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வியை கேட்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ தேவகியின் மகனாக பிறந்தாயே அப்படின்னு கேட்கிறார். நீ இந்த மாதிரி நீ தேவகியின் மகனாக இப்போதுதான் பிறந்திருக்கிறாயே, எப்படி நீ சூரிய பகவானுக்கு உபதேசம் செய்தாய் அப்படின்னு சொல்லி அப்போ பகவான் இதற்கு ரொம்ப விவரமாக பதில் சொல்லப்போகிறார். அந்த மாதிரி பகவான் விவரமாக பதில் சொல்லும் போது பகவான் ஏன் தோன்றுகிறார் இந்த ஜட உலகத்தில், அந்த மாதிரி தோன்றிய பிறகு அவர் என்ன செய்கிறார், அந்த மாதிரி செய்வதற்கான காரணம் என்ன, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கப் போகிறது. பகவான் யார், அவருடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நமக்கு நன்றாக விளங்கப் போகிறது. இதை பற்றி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால், பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் இதை பற்றி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது. தசமஸ்கந்தத்தில் 87வது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பரீட்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமிக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வியை கேட்கிறார். வேதங்கள் இந்த ஜட உலகத்தின் செய்தியை பற்றி சொல்ல வந்தவை, வேதங்களில் இந்த ஜட உலகத்தில் வாழ்க்கை நடத்துவது எப்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி இந்த ஜட உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு இந்த ஜட உலகத்திலேருந்து வெளியேறுவது எப்படி அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வேதங்கள் எல்லாம் இந்த ஜட உலகத்தின் செய்திகளை பற்றி மட்டும்தான் பேசுகின்றன. அந்த வேதங்கள் எப்படி சொற்களுக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மமாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி விவரணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்ட உடனே சுகதேவ கோஸ்வாமி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பதில் சொல்லும்போது ரொம்ப புராதனமான ஒரு சம்பவத்தை பற்றி அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு சமயம் நாரதர் நரநாராயண ரிஷிகளை பார்ப்பதற்காக பத்ரிகாசிரமத்தில் உள்ள கபால கிராமத்திற்கு செல்கிறார். அந்த மாதிரி கபால கிராமத்திற்கு சென்று அவர் நரநாராயண ரிஷியை பார்க்கும்போது, நரநாராயண ரிஷிகள் ரிஷிகளுடைய பெரிய சத் சங்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே அந்த சங்கத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் பிரபலமான ரிஷிகள், மிகப்பெரிய பக்தர்கள்லாம் அந்த சங்கத்தில் நரநாராயணரோடு அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே போய் நாரதர் இந்த கேள்வியை முன்வைக்கிறார். வேதங்கள் வார்த்தைகளுக்கு எட்டாத பரபிரம்மத்தை பற்றி எப்படி வர்ணனை செய்ய முடியும்? வேதங்களில் வார்த்தைகளுக்கு எட்டாத அந்த பரபிரம்மத்தின் குணங்கள், அந்த பரபிரம்மத்தினுடைய விசேஷங்கள் அதெல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன? வேதங்களில் வார்த்தைகளுக்கு எட்டாத அந்த பரபிரம்மம் யார் என்று எப்படி அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் அந்த கேள்விகளையெல்லாம் அவர் நரநாராயண ரிஷியின் முன் வைக்கிறார். அப்போ நாராயண ரிஷி ரொம்ப கருணையோட புன்முறுவல் பூத்து ரொம்ப புராதன காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தை பற்றி பேசுகிறார். ஒரு சமயம் பரபிரம்மத்தினுடைய உண்மையான நிலையை பற்றி விவாதிப்பதற்காக ஜனலோகத்தில் ஒரு பெரிய சத்சங்கம் கூட்டப்பட்டது. அந்த பெரிய சத்சங்கத்தில் மகாபிரிய முனிவர்களும் மகாபிரிய பக்தர்களும் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கெல்லாம் தேவலோகம், ஜனலோகம், தபலோகம், பிரம்மலோகம் அப்படிங்கிற உயர் லோகங்களில் இருக்கக்கூடிய வாசிகள் அவங்கெல்லாம் வந்து அந்த சத்சங்கத்தில் வந்து சேர்ந்தாங்க. அந்த மாதிரி அந்த சத்சங்கத்தில் அனைவருமே கூடி அவங்கெல்லாம் பரபிரம்மத்தினுடைய நிலையை பற்றி விவாதிக்க தொடங்கும் போது, அவர்களுடைய பிரதிநிதியாக சனக, சனாதன, சனந்தன, சனத் அப்படிங்கிற நான்கு குமாரர்கள், பிரம்மாவுடைய நான்கு குமாரர்கள், அவங்க எப்போவுமே குழந்தைகளைப் போல தான் இருப்பார்கள். ஆனால் அவங்க திவ்யஞானம் பெற்றவர்கள். அந்த திவ்யஞானம் பெற்ற அந்த நான்கு குமாரர்களில் ஒருவரான சனந்தனர், அந்த பிரம்மாவின் நான்கு மானச புத்திரர்களில் ஒருவரான சரந்தனர் அந்த சத்சங்கத்தில் பரபிரம்மத்தின் உண்மையான நிலையை பற்றி பேசுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த மாதிரி சரந்தனர் அந்த சத்சங்கத்தில் பேசும்போது அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், வேதங்களின் சுரூபங்கள், வேதங்களின் சுரூபங்களாகி அந்த நான்கு வேதங்களின் சுரூபங்களாகியவர்கள் அவங்க பகவானுக்கு பிரார்த்தனை செய்த போது, சிருஷ்டியின் ஆரம்பத்தில் அவங்க பகவானுடைய யோக நிதிரையிலேருந்து பகவானை எழுப்பதற்காக பிரார்த்தனை செய்த போது அவங்க விவரித்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அங்கே எடுத்துரைத்தார். அந்த மாதிரி அவங்க விவரித்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அங்கே எடுத்துரைக்கும் போது, அந்த ஸ்தோத்திரங்களின் மூலம் பகவான் யாரு, பரபிரம்மம் யாரு, பகவானுடைய நிலை என்ன, அதே மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களின் நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதில் ரொம்ப விவரமாகவும் ரொம்ப சூச்சகமாகவும் எடுத்துரைக்கப்பட்டது. அந்த வேதங்களின் ஸ்தோத்திரங்களை அங்கே சனந்தனர் எடுத்து சொல்லும்போது, அங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷர் அப்படிங்கிறது அந்த சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப எளிதாக புரிந்தது. அந்த ஸ்தோத்திரங்களை அப்படியே அங்கே நாராயண ரிஷி நாரதருக்கு எடுத்து சொல்கிறார். அந்த மாதிரி நாரதருக்கு எடுத்து சொன்னோடனே நாரதருக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷர் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டார். அதே மாதிரி ஆத்மாக்களின் நிலை என்ன அப்படிங்கிறதையும் அவர் புரிந்து கொண்டார். கட்டுண்ட ஆத்மாக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் அவர் புரிந்து கொண்டார். கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாம் மாயையில் வந்து மாயையினால் ஆட்பட்டு பகவானுடைய, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புறச்சக்தியாகிய மாயையினால் ஆட்கொள்ளப்பட்டு தங்களுடைய நிலையை மறந்து விடுகிறார்கள். தான் இந்த சரீரம் இல்லை, தான் ஆத்மா அப்படிங்கிறதை மறந்து விட்டு இந்த சரீரம்தான் தான் அப்படிங்கிறதை தவறாக நினைத்து கொண்டு இந்த சரீரத்தின் நிலையில் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆக இந்த சரீரத்தின் நிலையில் இயங்கும் போது அவங்க பலவிதமான சரீரங்களில் நுழையக்கூடிய அந்த துர்பாகியமான நிலை ஏற்படுகிறது. அந்த துர்பாகியமான நிலையிலேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மனித சரீரம். அந்த மனித சரீரத்தில் அங்கே பகவானுடைய செய்தியை கேட்கும் போதும், பகவானுடைய செய்தியை பேசும்போதும், பகவானுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளும் போதும், பகவானுடைய நாமாவை நாமாவளியாக ஏற்றுக்கொண்டு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு இந்த மகாமந்திர ஜபத்தை தொடங்கும் போதும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பகவானுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள தொடங்குகிறார்கள். அந்த மாதிரி பகவானுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ள தொடங்கும் போது, இது ரொம்ப சுலபமான வழி. இந்த சுலபமான வழியில் அவங்க பகவானுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ள தொடங்கும் போது அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கிளேசங்கள்லாம் நீங்குகின்றன. அவித்யா நீங்குகிறது. அவித்யா அப்படின்னா அறியாமை, அந்த அறியாமை நீங்குகிறது. அந்த அறியாமை நீங்கி உண்மையான ஞானம், திவ்யமான ஞானம் அவங்களுடைய வாழ்க்கையில் சூரியனை போல உதிக்கிறது. அந்த மாதிரி திவ்யமான ஞானம் அவங்களுடைய வாழ்க்கையில் உதிக்கும் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய தவறான கருத்துக்கள்லாம் அவங்க வாழ்க்கையிலேருந்து விலகுகின்றன, அவங்களுடைய மனதிலேருந்து விலகுகின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு அவதாரம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்போ தோன்றினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்போ மறைந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த தவறான கருத்துக்கள் எல்லாம் அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து விலகுகிறது. இல்லை சில சமயம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சரித்திர புருஷர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் சக்தி வாய்ந்தவர் சரித்திர புருஷர் அப்படிங்கிறதுலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அடையாளம் கிடையாது. எல்லாவற்றிற்கும் மூலமாகிய பரமபுருஷ பகவான் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான அடையாளம். ஜென்மாதியஸ்ய ஏதக அப்படின்னு சொல்லி வேதாந்த சூத்திரம் பரபிரம்மத்தை அடையாளம் காட்டுகின்றது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜென்மாதி அப்படின்னா ஜென்ம அப்படின்னா சிருஷ்டி, ஆதி அப்படின்னா அதன் பிறகு நடக்கக்கூடியதெல்லாம். சிருஷ்டியின் பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், சிருஷ்டியின் பராமரிப்பு நடக்கிறது. சிருஷ்டியின் பராமரிப்புக்கு பிறகு சிருஷ்டியினுடைய அழிவு நடக்கிறது. ஆக சிருஷ்டி, அதனுடைய பராமரிப்பு, அதனுடைய அழிவு ஆகிய எல்லாவற்றிற்குமே பகவான் தான் மூலமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆதி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜட உலகம்தான் இந்த மூன்று நிலைகளில் போகிறது. ஆனால் ஆன்மீக உலகம் இந்த மூன்று நிலைகளில் போவதில்லை. ஆன்மீக உலகம் எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிறது. ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது இந்த காலத்தின் கட்டுப்பாட்டுக்கு அப்பால் இருக்கிறது. அந்த மாதிரி காலத்தின் கட்டுப்பாட்டுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக உலகத்தின் மூலமும் பகவான் தான். ஜென்மாதி அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தம் இருக்கிறது. ஜென்ம அப்படின்னா மூலம், எல்லாவற்றிற்கும் மூலம் யாரு அப்படின்னு கேட்டால் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். பாகவதத்தினுடைய ஆரம்பத்தில் வியாசதேவர் வேதாந்த சூத்திரத்தை எழுதிய வியாசதேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஜென்மாதியஸ்ய யதக அப்படின்னு மறைப்பொருளாக அவர் அடையாளம் காட்டிய அந்த பரபிரம்மம் யாரு அப்படிங்கிறத பாகவத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் வியாசதேவர் விளக்குகிறார். ஜென்மாதியஸ்ய யதக அன்வயாத் இதரத்சார்த்தேஷு அபிஜஸ்வரா தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முஹ்யந்தி யத்சூரய தேஜோவாரி மிருதாம் யதா விநிமயோ எத்ர திருஷர்கோ அம்ருஷா தாம்னா ஸ்வேன ததா நிரஸ்த குகம் சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் ஸ்லோகத்துக்கு ஆரம்ப ஸ்துதியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அங்கே ஸ்துதிக்கிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொல்கிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வியாசதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ரெண்டு விதமாக அடையாளம் காட்டுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கும் நாராயணராகவும் அடையாளம் காட்டுகிறார். அதே சமயம் வாசுதேவன் தேவகியின் புத்திரனாகி அந்த கிருஷ்ணர் தான் அந்த மூல நாராயணன் அப்படிங்கிறதையும் அங்கே அடையாளம் காட்டுகிறார். வாசுதேவாயா அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்களிலும் வாசம் செய்பவர் அப்படின்னு அர்த்தம். எல்லா இடங்களிலும் வாசம் செய்பவர் யார் அப்படின்னு சொன்னால் நாராயணர். அதே சமயம் வாசுதேவாயா அப்படின்னு சொன்னால் வசுதேவருக்கும் தேவகிக்கும் புதல்வர் அப்படிங்கிறது அர்த்தம். எங்குமே சர்வவியாபியாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம், அதே பரபிரம்மம் வசுதேவருக்கும் தேவகிக்கும் புத்திரனாகவும் பிறந்திருக்கும் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத அங்கே அடையாளம் காட்டுகிறார். அதே மாதிரி ஜென்மாதியஸ்யேதக அப்படின்னு சொல்லி பரபிரம்மத்தை அடையாளம் காட்டும் அந்த அதே வேதாந்த சூத்திரத்தை பாகவதத்தின் ஆரம்பத்திலையும் அவர் கொண்டு வந்து உபயோகிக்கிறார். அந்த மாதிரி உபயோகிக்கும் போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், பாகவதத்தினுடைய ஆசிரய தத்துவமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் தசமஸ்கந்தத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த தசமஸ்கந்தத்தில் ஆசிரய தத்துவமாக விளக்கப்பட்டிருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அந்த ஜென்மாதியஸ்ய தக ஆன்மீக உலகங்களுக்கும் ஜட உலகங்களுக்கும் மூலம் அப்படிங்கிறத பாகவதத்தின் மூலம் ரொம்ப அழகாக அங்கே சுட்டி காட்டுகிறார் வியாசர். அதனால் வேதங்கள் எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மூலம் அப்படிங்கிறதை ஒத்துக்கொள்கின்றன. வியாசர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் மூலம் அப்படிங்கிறதை ஒத்துக்கிறார். அது மட்டும் இல்லை, பகவத்கீதையுடைய 10வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் சொல்ல போகிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் எல்லாவற்றிற்கும் மூலம் அப்படிங்கிறத பல்வேறு அதிகாரிகள், பல்வேறு வேதத்தின் அதிகாரிகள் எல்லாம் ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் பட்டியல் போடப்போகிறார். ஆக இந்த ஸ்லோகத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், பகவத்கீதையை நாம் உணரும் முன், பகவத்கீதையை நாம் கேட்க ஆரம்பிக்கும் முன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி நமக்கு பலவிதமான கருத்துகள் இருந்திருக்கலாம், நமக்கு பலவிதமான எண்ணங்கள் இருந்திருக்கலாம், பலவிதமான மனக்கற்பனைகள் இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த ஜட உலகத்தில் கட்டுண்ட ஆத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி தன்னுடைய எண்ணங்களின் மூலமும் தன்னுடைய மனக்கற்பனையின் மூலம்தான் ஏதோ ஒரு கருத்தை வைத்திருக்கிறது. அதனால் அதை பற்றியெல்லாம் பெரிதாக நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் பகவத்கீதையை கேட்க ஆரம்பித்த பிறகு, பகவத்கீதையின் இந்த பகுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இனிமேல் சொல்லப்போவதையெல்லாம் கேட்கும் போது, நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் எல்லாவற்றிற்கும் மூலமான பரபிரம்மம் அப்படிங்கிறத திறந்த மனதோடு ஒப்புக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அந்த மாதிரி திறந்த மனதோடு ஒப்புக்கொள்ள முயற்சி செய்யும்போது பகவத்கீதையினுடைய ஆழமான ரகசியங்கள்லாம் நமக்கு முழுமையாக புரிய வரும். அந்த மாதிரி மனக்கற்பனைகளுக்கும் தவறான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் பகவத்கீதையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் சேவை மனப்பான்மை இருக்க வேண்டும். அந்த சேவை மனப்பான்மை எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்தின் மூலம் அந்த சேவை மனப்பான்மை நமக்கு கிடைக்கும். அதனால் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் ஜபம் அப்படிங்கிறது பகவத்கீதையை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு இன்றியமையாத ஒன்று. அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்தை நாம் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஏற்றுக்கொண்டு நாம் பகவத்கீதையை கேட்கும்போது பகவத்கீதையை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப சுலபமாக இருக்கும். பகவத்கீதையில் பகவான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் ரகசியம் ஹேதது உத்தமம் அப்படின்னு பகவான் சொன்னார். அந்த உண்மையான ரகசியங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப அருமையாகவும் நமக்கு புரிய வரும். இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கலாம். நிறுத்தத்துக்கு முன்னாடி இன்றைய மொழிபெயர்ப்பு மீண்டும் ஒரு முறை. அர்ஜுனன் வினவினான், சூரிய தேவனான விவஸ்வான் பிறப்பால் தங்களை விட பெரியவர், தாங்கள் அவருக்கு இவ்விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலேயே உபதேசித்தீர்கள் என்பதை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது? நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே.